பேருளியாம் உன் திருவார்த்தை.
பொது காலம் 15 ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
என் சிறு உளம் ஏற்றுவாய் இறைவா.
இளையவர் ஒருவர் ஒரு நாள் இறைவனிடம் நிபந்தனைகளை அடுக்கி வைத்தார். இறைவா, மோசேக்காக முட்புதரை நீர் எரித்தது போல் எனக்கும் எரித்து காட்டும், நான் உம்மை பின்தொடர்வேன். யோசுவாவுக்காக மதில் சுவரை நீர் இடித்தது போல் எனக்கும் இடித்து காட்டும், நான் உமக்காக போராடுவேன். கலிலேய கடலில் அலைகளை நீர் அடக்கியது போல் எனக்கும் அடக்கி காட்டும், உமக்கு நான் செவி சாய்ப்பேன் என்று தன் நிபந்தனைகளை அடுக்கி வைத்த அந்த இளையவர் ஒரு சுவரும் புதரும் அருகருகே அமைந்திருந்த கடற்கரை ஒன்றில் அமர்ந்து கடவுள் என்னதான் செய்வார் என்பதைக் காண காத்திருந்தார்.
இளையவர் சொன்னதை கேட்ட இறைவன் அவருக்கு உடனடியாக பதிலளித்தார். அவர் நெருப்பை அனுப்பினார், புதரை எரிக்க அல்ல, மனித உள்ளங்களை. அவர் சுவரை இடித்தார், கற்களால் ஆன சுவரை அல்ல, பாவங்களால் கட்டப்பட்ட சுவரை. அவர் புயலை அடக்கினார், கடலில் அல்ல, ஆன்மாவில். இவற்றையெல்லாம் செய்து முடித்த கடவுள் அந்த இளையவர் என்ன பதில் சொல்வார் என்று காத்திருந்தார், காத்திருந்தார், தொடர்ந்து காத்திருந்தார். அந்த இளையவரோ புதரில், சுவரில், கடலில் மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்ததால் இறைவன் ஒன்றும் செய்யவில்லை என்ற முடிவுக்கு வந்தார். இறுதியில் அந்த இளையவர் இறைவனிடம், என்ன உமது ஆற்றலையெல்லாம் இழந்துவிட்டீரா என்று சிறிது ஏளனமாக கேட்டார். இறைவன் மறுமொழியாக, நீர் உமது கேட்கும் திறனை இழந்துவிட்டீரா என்று கேட்டார்.
எனதருமை அன்புள்ளங்களே, ஒரு மென்மையான இடி முழக்கம், புயல் நடுவே இறைவனுக்கு செவிமடுத்தல் என்ற நூலில் மேக்ஸ் லுக்காடோ என்பவர் எழுதியுள்ள உவமை இது. இயேசுவும் இன்றைய நற்செய்தியில் ஓர் உவமையை நமக்கு கூறுகின்றார். பின்னர், உங்கள் கேட்கும் திறனை இழந்துவிட்டீர்களா என்ற கேள்வியை நம் அனைவரிடமும் கேட்கின்றார். ஆனால் அன்புள்ளங்களே, இதை ஒரு கேள்வியாக கேட்பதற்கு பதில், கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும் என்ற சொற்கள் வழியே ஒரு சவாலாக, ஒரு அழைப்பாக இயேசு நம்முன் வைத்துள்ளார். இந்த சவாலை, அழைப்பை இந்த ஞாயிறு வழிபாட்டில் சிறிது ஆழமாக நாம் புரிந்து கொள்ள முயல்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, செவி என்பது மனிதர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஓர் உறுப்பு. இந்த உறுப்பை பெற்றிருக்கும் மனிதர்கள் அனைவருமே கேட்கும் திறனை பெற்றிருப்பதில்லை. இயேசு இங்கு குறிப்பிடுவது அவர்களை பற்றியல்ல. கேட்கும் திறனிருந்தும் கேட்க விருப்பமின்றி வாழ்வோருக்கு இயேசு இந்த சவாலை, அழைப்பை விடுக்கின்றார். கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், வாயிருந்தும் ஊமையாய் வாழும் நமக்கு விடுக்கும் ஓர் எச்சரிக்கையாக இயேசுவின் அழைப்பு, சவால் ஒலிக்கின்றது.
அன்பு நெஞ்சங்களே, செவி இருந்து கேட்கும் திறனும் இருந்து கேட்காமல் இருக்க முடியுமா? முடியும். நம்மை சுற்றி நாலா பக்கமும் அளவுக்கு மீறிய இரைச்சல்கள் நிறைந்து வழியும் போது எதையுமே கேட்க முடியாமல் போகும். அல்லது அவற்றை கேட்க விரும்பாமல் நம் செவிகளையும் மனதையும் நம்மால் மூடி வைக்க முடியும். அன்பு இதயங்களே, நம்மை சுற்றி நாம் பெருக்கிக் கொண்டுள்ள தொடர்பு கருவிகள் உருவாக்கும் இரைச்சல்கள் நமக்குள் எவ்வித பாதிப்புகளை, மாற்றங்களை உருவாக்குகின்றன என்பதை ஆய்வு செய்வது பயன் தரும் ஒரு முயற்சி.
உன்னருள் வார்த்தை என்னகம் தீபமாய் ஏற்றி வைப்பாயேசுவே. உன்னருள் வார்த்தை என்னகம் தீபமாய் ஏற்றி வைப்பாயேசுவே.
அன்பு நெஞ்சங்களே, தொலைக்காட்சி, நாளிதழ்கள், வானொலி, செல்லிட பேசி போன்ற கருவிகள் வழியே நம்மை ஒரு நாளில் வந்தடையும் ஒலி ஒளி வடிவ செய்திகளும் தகவல்களும் குறைந்தது 100 இருக்கும். நம்மை ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு தகவல் கடலில் மூழ்கச் செய்யும் இந்த செய்திகள் எவ்வளவு தூரம் நம்மை செயல்பட வைக்கின்றன என்பதே நாம் இன்று மேற்கொள்ள வேண்டிய ஆன்ம ஆய்வு.
வாழ்வில் மாற்றங்களை உருவாக்காமல், நம்மை செயலுக்கு இட்டுச் செல்லாமல், வெறும் பார்வையாளர்களாக நம்மை சிறைப்படுத்தி வைக்கும் இந்த இரைச்சல்கள் எவ்வித பலனையும் அளிக்காது என்பதே இன்றைய நற்செய்தி தரும் எச்சரிக்கை. அன்பு இதயங்களே, இத்தகைய இரைச்சல்களுக்கு பழகிப்போய்விடும் நாம் இறைவனின் வார்த்தைகளையும் இறைச்சலாக கருதி அவற்றையும் ஒதுக்கி வைத்துவிடும் ஆபத்துக்கு உள்ளாகின்றோம். இந்த ஆபத்தை நமக்கு உணர்த்தவே இயேசு கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும் என்ற எச்சரிக்கையை விடுக்கின்றார். இந்த எச்சரிக்கை இறைவாக்கினர் ஏசையா வழியே ஏற்கனவே விடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இயேசு இன்றைய நற்செய்தியில் தன் சீடர்களுக்கு நினைவுறுத்துகின்றார்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 13. இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, இவ்வாறு எசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகின்றது. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்துப் போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள், எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள்.
இறைவரின் குரலை திறந்த மனதோடு கேட்டால் மனம் மாற வேண்டியிருக்கும், செயலாற்ற வேண்டியிருக்கும். அவரது செயல்களை விசுவாச கண்களோடு பார்த்தால் அவரை பின் செல்ல வேண்டியிருக்கும். இதை பிரச்சனையாக எண்ணி அஞ்சுபவர்கள் தாங்கள் எதுவும் கேட்காதது போல் பார்க்காதது போல் வாழ விரும்புகின்றனர். செயலாற்ற விருப்பமின்றி உள்ளம் கொழுத்துப் போய் மந்தமாகிவிடுவதால் இறைவன் இவ்வுலகில் இன்னும் தொடர்ந்து செயலாற்றுகின்றார் என்ற நம்பிக்கை செய்தியை கேட்க விருப்பமின்றி இந்த உலகம் நம்மேல் திணிக்கும் நம்பிக்கையை குலைக்கும் செய்திகளுக்குள் நாம் சிறைப்பட்டு விடுகின்றோம். அதே நம்பிக்கையின்மையை மற்றவர் உள்ளங்களிலும் நாம் விதைக்கின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நற்செய்தியில் விதைப்பவர் உவமையை பகிர்ந்து கொள்ளும் இயேசு அதே மூச்சில் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்ற அழைப்பையும் விடுத்துள்ளார். இயேசு கூறும் இவ்வுவமையில் விதைப்பவர், விதை, விளைநிலம் என்ற மூன்று கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த உவமையை சிந்திக்கும் போதெல்லாம் நமது சிந்தனைகள் பொதுவாக விதை, விளைநிலம் என்பனவற்றையே சுற்றி வந்துள்ளன. இன்று ஒரு மாற்றாக நாம் விதைப்பவர் மீது நமது கவனத்தை திருப்புவோம். விதைப்பவர் எடுத்து சென்ற விதைகள் விளைநிலத்தில் மட்டுமல்ல, சுற்றியிருந்த பாதை, பாறைகள், முட்புதர்கள் என்று பல இடங்களிலும் விழுந்தன என்று இயேசு கூறினார். இது விதைப்பவரின் கவனக்குறைவால் நிகழ்ந்ததா, அல்லது விதைப்பவர் தாராள மனதுடன் விதைகளை அள்ளி தெளித்தாரா என்ற கேள்விகள் எழுகின்றன. இயேசுவின் இவ்வுவமை இறை வார்த்தையை மையப்படுத்தியது என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது விதைப்பவர் இவ்வாறு செயல்பட்டது, அவரது தாராள மனதை காட்டுகின்றது என்ற பொருளே பொருத்தமாக உள்ளது.
என தருமை அன்புள்ளங்களை, தயக்கம் ஏதுமின்றி நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்தும் இறைவனிடம் ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்ட வேண்டும், பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும் என்பன போன்ற பழமொழிகள் அர்த்தமற்று போகும். அத்தகைய இறைவனின் வார்த்தைகளை உலகில் விதைக்கச் செல்லும் நாம் தரம் மிகுந்த, நன்கு உழுது உரமிடப்பட்ட நிலத்தில் மட்டுமே விதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சென்றால் அது இறைவார்த்தையை விளங்கிட்டு சிறைப்படுத்தும் முயற்சியாக அமையும். நாம் என்னதான் தடைகள் விதித்தாலும் விலங்கிட்டு சிறையில் அடைத்தாலும் இறைவார்த்தை தன் செயல்களை ஆற்றியே தீரும் என்பதை இறைவாக்கினர் எசாயா இன்றைய முதல் வாசகத்தில் திட்டவட்டமாக கூறுகின்றார். அதுவும் இந்த வார்த்தைகளை இறைவனே நேரடியாக சொல்வது போல் இன்றைய முதல் வாசகத்தில் ஒலிக்கின்றன.
இறைவாக்கினர் எசாயா பிரிவு 55. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை.
அன்பு இதயங்களே, நிபந்தனைகள் ஏதுமின்றி தங்கு தடையின்றி தாராளமாக இறைவார்த்தையை அள்ளி தெளிக்க வேண்டும் என்பதை இயேசு இந்த உவமையில் மட்டும் கூறாமல் தன் வாழ்விலும் கடைப்பிடித்தார். மத தலைவர்கள் என்ற பாறைகளில் அவர் விதைத்த வார்த்தைகள் வெறுப்பாக வெடித்தாலும் அவர் சளைக்காமல் விதைத்து வந்தார். பாவம் என்ற முட்புதர்களில் சிக்கியிருந்தோரிடம் அவர் விதைத்த வார்த்தைகள் சென்றடைந்தன என்பதையும், முட்புதர்களும் இயேசுவின் வார்த்தையால் மலர்ச்செடிகள் ஆயின என்பதையும் நற்செய்தியில் நாம் அடிக்கடி காண்கின்றோம். எனதருமை அன்புள்ளங்களே, இறைவார்த்தையை விதைப்பது என்று நாம் சொன்னதும் கோவில்களிலும் வேறு பல மத மேடைகளிலும் இறைவார்த்தையை பறைசாற்றுவதை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டாம். இறைவார்த்தையை விதைப்பது என்பது ஒவ்வொருவர் வாழ்வின் வழியாக நிகழும் அமைதியான விதைத்தல், அதன் வழியாக சுற்றியிருப்போரின் வாழ்வில் உருவாகும் விளைச்சல். பாகுபாடுகள் பார்க்காமல், ஐயங்களால் அவதிப்படாமல் விதைகளை தெளிப்பதைப் பற்றி நாம் சிந்திக்கும் போது பொருள் நிறைந்த கதையொன்று நினைவுக்கு வருகின்றது.
நாட்டிலேயே தலை சிறந்த சோளத்தை வளர்ப்பவர் என்ற விருதை திருவாளர் மைக்கேல் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பெற்று வந்தார். அவரது தொடர் வெற்றியின் ரகசியத்தை அறிய ஒரு நாளிதழின் நிருபர் அவரை பேட்டி கண்டார். பேட்டியின் போது மைக்கேல் அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு விவரம் நிருபருக்கு வியப்பாக இருந்தது. மைக்கேல் அவர்கள் தன் நிலத்தை சுற்றியிருந்த மற்ற நில உரிமையாளர்களுக்கு தன்னிடமிருந்த சிறந்த விதைகளை கொடுத்தார் என்பதே அந்த வியப்பான விவரம். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களுடன் போட்டி போடுகின்றவர்கள் என்பதை அறிந்தும் நீங்கள் ஏன் அவர்களுக்கு சிறந்த விதைகளை தந்தீர்கள் என்று நிருபர் கேட்டபோது மைக்கேல் அவர்கள் கூறிய விளக்கம் இதுதான். நன்கு வளர்ந்துள்ள சோளக்கதிரின் மகரந்தத் தூள் காற்றில் கலந்து அடுத்த நிலங்களில் உள்ள சோளக்கதிர்களில் மகரந்த சேர்க்கை செய்கின்றன இல்லையா? அப்படி இருக்க என் நிலத்தை சுற்றியுள்ளவர்களின் நிலங்களில் தரக்குறைவான சோளக்கதிர்கள் வளர்ந்தால் அது என் கதிர்களின் தரத்தையும் குறைத்துவிடுமே. அதனால் நான் தலைசிறந்த சோளத்தை உருவாக்க வேண்டுமென்றால் என்னை சுற்றியிருப்போரும் நல்ல சோளத்தை உருவாக்க வேண்டும். எனவேதான் நல்ல விதைகளை சுற்றியுள்ள நில உரிமையாளர்களுக்கும் தருகின்றேன் என்று அவர் சொன்ன பதில் வியப்பை தந்தாலும் ஆழ்ந்ததோர் உண்மையையும் சொல்லித் தருகின்றது.
அன்பு இதயங்களே, விதைப்பவர் உவமையை இன்று இறைவார்த்தையாக ஏற்கும் நாம் முதலில் திறந்த மனதோடு இறைவார்த்தையை கேட்கும் செவியுடையோராயிருக்கும் வரத்தை இறைவனிடம் வேண்டுவோம். இறைவார்த்தையை நம் வாய்மொழியாக விதைப்பதை விட நமது வாழ்வின் வழியே விதைப்பதில் ஆற்றலோடு செயலாற்றுவோம். நாம் உன்னத வாழ்வு வாழ்வதற்கு உதவியாக நம்மை சுற்றியிருப்போரும் உன்னத வாழ்வு பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் கொண்டு வாழ்வோம். இறைவன் இந்த நற்பணியில் நமக்கு துணை புரிவாராக.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.